காலங்கள் மாறலாம், கூலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கூலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா. உன்னிதயம் வாசல் தேடி வருகிறேன், என்னிதயம் உரைய என்னில் வருமே. உன்னிதயம் வாசல் தேடி வருகிறேன், என்னிதயம் உரைய என்னில் வருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா, நான் வாழ என்னுள்ளம் வா.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராமே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிற உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் இறை ஆசீர்வாதத்தையும் உரித்தாக்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். யார் உண்மையான கிறிஸ்தவன் என்பதை தியானிக்க இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அந்தியோக்கு நகரிலே முதல் முறையாக நாம் இன்றைய நாளில் கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயரை பெற்றதாக இறை வார்த்தை நம்மோடு பேச இருக்கிறது. எப்படி அவர்கள் தங்களுடைய நடத்தையினால் கிறிஸ்துவை தங்களில் வெளிப்படுத்தி அதனையே தங்கள் பெயராக பெற்றுக்கொண்டார்களோ, அத்தகைய ஒரு வாழ்க்கையை நாமும் முன்னெடுக்கிற பொழுதுதான் நம் வழியாக அந்த கிறிஸ்துவை நாம் மாட்சிப்படுத்த முடியும் என்கின்ற மனநிலையோடு இன்றைய நாள் திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். ஒவ்வொரு தேவைகளோடு நாம் வாழ்கிறோம். நமக்காய், நம் குடும்பத்திற்காய், பிள்ளைகளுக்காய், தொழிலுக்காய் என சொல்லி நம்முடைய அத்தனை தேவைகளோடு இந்த மே மாதம் பொதுவாகவே இது விடுமுறையின் காலம் எனவும், விடுமுறை விவிலிய பள்ளியின் காலம் எனவும் அழைக்கப்பட்டதானால், கொரோனாவினுடைய கரங்களிலிருந்து நாம் தப்பித்து வந்திருக்கிறோம். இந்த விடுமுறை காலம் நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் தேர்வின் காலமாக இருக்கிறதாகவே இன்றைய திருப்பலியில் சிறப்பாக அரசு தேர்வை எழுதுகிற அத்துணை 10, 11, 12 வகுப்பு படிக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்த ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். இறைவன் தாமே அவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இருக்கவும், பிள்ளைகளெல்லாம் விருப்பத்தோடு மனமுவந்து படிக்கவும், படிப்பதெல்லாம் அவர்களுக்கு புரிந்து அவர்கள் தேர்வில் நல்லபடியாக எழுதி அதிக மதிப்பெண்களை பெற்று எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு இந்த நாட்களெல்லாம் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாட்களாக அமைந்திருக்கும்படியாக ஜெபிப்போம். இந்த தேர்வு காலத்தில் அவர்கள் எந்த விதமான கவனச்சிதறலுக்கும் உள்ளாகாதபடி குறிப்பாக இறைவன் அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுக்கவும், தேர்வுக்காய் பயணப்படுகிற பிள்ளைகள் ஆசிரியர்களுடைய பயணங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்க நாம் அவர்கள் எப்போ கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் நமக்கும் அவர்களுக்கும் நிறைவான ஆசுரை இந்த பள்ளியின் வழியாக அவர்களுக்கு நிறைவாய் பொழிவாராகும். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பலவீனங்கள் குற்றங்களுக்காய் மனம் பொருந்தி வானக தந்தையிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தும் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராகும்.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயினும் ஆண்டவரே இரக்கமாயினும் கிறிஸ்துவே இரக்கமாயினும் கிறிஸ்துவே இரக்கமாயினும் ஆண்டவரே இரக்கமாயினும் ஆண்டவரே இரக்கமாயினும்
மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா ஆண்டவருடைய உயிர்ப்பின் மறை நிகழ்வுகளை கொண்டாடிய நாங்கள் உம்மை ஒரே குடும்பமாய் இணைந்து வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மீட்பின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள இப்பலியின் வழியாக தகுதி பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 வசனங்கள் 19-26 முடிய. அந்நாள்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்துதலால் மக்கள் பெனிசியா, சைப்ரஸு, அந்தியோக்கியா வரை சிதறிப்போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறைவார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரஸு, சீரேன் ஆகிய இடங்களைச் சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சிறுபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெரும் திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுளை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு. இயேசு என்னுயிரோடு கலந்தி என்னுயிரே நான் உம்மை துதிப்பே. என் உயிரே நான் உம்மை துதிப்பே. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. என் உயிரே நான் உம்மை துதிப்பே. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. என் உயிரே நான் உம்மை துதிப்பே. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உன்னன்பு ருசிக்கையிலே ராஜா. உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உன்னன்பை ருசிக்கையிலே. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. என் உயிரே நான் உம்மை துதிப்பே. வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உன் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறே. இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறே. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. என் உயிரே நான் உம்மை துதிப்பே. எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் செய்தி அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 22-30 முடியும். அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டும், இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும், நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாகும், நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள்தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள், ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் நாடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன், அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் என் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையும் நம்மை எப்பொழுதும் போல ஒரு புதிய பாதையிலே, ஒரு புதிய தேடலை முன்னெடுக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. முதல் வாசகத்தில் அந்தியோக்கு நகரிலே கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை நாம் முதல் முறையாக பெறுகிறோம். நற்செய்தியை வாசிக்கிற பொழுது இயேசுவை சூழ்ந்து கொண்டு, நாங்கள் இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும், வாக்களிக்கப்பட்டவர் நீர்தான் என்றால் அதை வெளிப்படுத்தும் என சொல்லி ஒரு கூட்டம் இயேசுவை கேட்கிறது. இயேசு அவர்களுக்கு சொன்ன பதில் என்ன? நான் உங்களுக்கு சொன்னேனே, என் செயல்களை நீங்கள் நம்பவில்லை என்கிறார். ஆக இயேசு அவர்களுக்கு கொடுத்த பதில் என்பது அவருடைய செயல்கள். அவருடைய செயல்கள் என்றால் அது இயேசுவினுடைய பணி. இயேசுவினுடைய பணிதான் அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. தன்னை நோக்கி எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவர் வார்த்தையால் கொடுத்த பதிலை விட இயேசு வாழ்க்கையால் கொடுத்த பதில்தான் நூற்றாண்டுகளை கடந்தும் இன்றளவும் அது உயிரோடு இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இயேசுவை சூழ்ந்தென்று கேட்டார்களே ஒரு கூட்டம். அவர்கள் இயேசுவிடத்தில் எதிர்பார்த்தது என்ன? நீர் உண்மையை சொல்லும் வாக்களிக்கப்பட்டவர் நீர்தானா? நாங்கள் உங்களுக்காகத்தான் காத்திருந்தோமா, அல்லது உண்மையில் வர இருக்கிறவருக்காய் காத்திருக்க வேண்டுமா என்பது அவர்களுடைய கேள்வி அல்ல. அவர்கள் பதிலை தயார்படுத்தி கொண்டு இயேசுவிடம் கேள்வி கேட்கிறார்கள், நீர் இப்படியெல்லாம் பேசுகிறீர், இப்படியெல்லாம் செய்கிறீர், இப்படியெல்லாம் பயணப்படுகிறீர், நீர் பேசுவது எங்களுக்கு மட்டும் சாதகமாய் இல்லை, உம்முடைய செயல்கள் எங்களுக்கு மட்டும் சாதகமாய் இல்லை, உம்முடைய பயணங்களும் உம்முடைய உறவுகளும் உம்முடைய தொடர்புகளும் எங்களுக்கு விரும்பிய மக்களோடு மட்டும் இல்லை, நீர் சிறகடித்து எல்லா இடங்களுக்கும் பறக்கிறீர், எல்லா மக்களோடும் பேசுகிறீர், எல்லா மக்களுக்கும் பணி செய்கிறீரே, நீர் உண்மையில் வர வேண்டியவராம். இவர்கள் வர இருக்கிறவர் எப்படி இருந்தாலும் அவரை அப்படியே ஏற்றுக்கொள்வோம், அவர் பாதை நடப்போம் என்கிற மக்கள் அல்ல. நாங்கள் எண்ணுகிறபடி வருகிறவர் இல்லை என சொன்னால், நாங்கள் எண்ணியவர் அவர் இல்லை என இயேசுவையே ஒதுக்கிய கூட்டம் தான் அந்த கூட்டம். அன்பர்களே, இந்த மனநிலை பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பங்கு தலங்களிலும் குடும்பத்திலும் இருப்பதை பார்க்கிறோம். எது சரி எது தவறு அது இங்கு முக்கியமல்ல. எதை எதிர்பார்க்கிறோம்? எனக்கு விரும்பியது சரியாக இருக்க வேண்டும், நான் சொல்வது சரியாக இருக்க வேண்டும், எனக்கு பிடித்தவர்கள் எப்பொழுதுமே நல்முறையில் பராமரிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு அதிகமான கவனத்தை கொடுக்க வேண்டும், உண்மை என்பது எது, நியாயம் என்பது எது, அதையெல்லாம் தேவையில்லை என சொல்லி நம்மத்திலும் பலர் இப்படி வாழ்வதை, ஏன் நாம் கூட அப்படி வாழ்வதை உணர வேண்டும். அன்பர்களே, கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை எப்படி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள்? முதல் முறையாக இயேசுவை பின்பற்றியவர்களுக்கு கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்ற பெயர் கொடுக்கப்படவில்லை. அவர்களெல்லாம் புதிய நெறியை சார்ந்தவர்கள், கலிலேயனுக்கு பின் சென்றவர்கள், நாசரேத்து இயேசுவுக்கு பின்னால் சென்றவர்கள், சிலுவையிலே அறைந்து கொலை செய்யப்பட்டான ஒரு இளைஞன், அந்த இளைஞனுக்கு பின்னால் சென்ற கூட்டம், இந்த மீனவ கூட்டத்திற்கு பின்னால் சென்றவர்கள் என்பதுதான் தொடக்கத்திலே கிறிஸ்தவத்தை சார்ந்திருந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாள பெயர். இயேசுவை பின்பற்றியவர்கள் எப்படி அந்த சமூகம் அடையாளப்படுத்தியது? கலிலேயனை பின்பற்றுகிற கூட்டம், சிலுவையில் அறையப்பட்டு இறந்து போனானே அவனை பின்பற்றுகிற கூட்டம், நம்முடைய யுதத்தை சார்ந்தராமல் புதிய நெறிய சார்ந்திருக்கிறார்களே அவர்களை சார்ந்த கூட்டம் என சொல்லிதான் முதல் முறையாக நாம் எல்லாம் அழைக்கப்பட்டோம். தொடக்க கால திருவையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அப்படிப்பட்ட பெயர்தான். ஆனால் நாம் பார்க்கிறோம், அந்த ஒரு வேத கலாபனையின் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் வருகின்ற துன்பத்தின் பொழுது இவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்களே, சிதறடிக்கப்பட்ட இடத்திலெல்லாம் இவர்கள் சென்று அங்கு அந்நியர்களாய் அகதிகளாய் பிழைப்பு தேடி வாழவில்லை. நாம் புதிய நெறியை பெற்றுக்கொண்டதற்காக வேதனைப்படுகிறோம், இந்த வாழ்க்கை தேவையில்லை என சொல்லி அவர்கள் பயந்து நடுங்கவில்லை, பதுங்கு குழிகளுக்குள் தங்களுடைய வாழ்க்கையை முடக்கிக் கொள்ளவில்லை. எங்கெல்லாம் சென்றார்களோ, யாரிடத்திலெல்லாம் உரையாடினார்களோ, எந்த பகுதிக்கெல்லாம் அவர்கள் பயணப்பட்டார்களோ, எல்லா நேரங்களிலும் அவர்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார்கள். சாதாரண ஏழை மக்களுக்கு புரிய வேண்டும், பாமர மக்களுக்கு புரிய வேண்டும் என சொல்லிதான் இயேசு மிகப்பெரிய கட்டுரைகளை சொற்பொழிவுகளை அல்ல மிக எளிய உவமைகளை பயன்படுத்தினார். உவமைகள் வழியாக கருத்தாளம் உள்ள பொருட்களை சொன்னார், செயல்கள் வழியாக வானக தந்தையை வெளிப்படுத்தினாரே, எல்லாவற்றையும் கண்டவர்கள், எல்லாவற்றையும் திருத்துதருடைய போதனை வழியாக பெற்றுக்கொண்ட மக்கள் சென்ற இடத்திலெல்லாம் இயேசுவை அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். முதல் வாசகத்தில் மிக தெளிவாக பர்னபா சொல்லுவார், நீங்கள் உள்ளத்தில் உறுதி கொண்டவர்களாய் ஆண்டவரை சார்ந்திருங்கள். எங்க போனாலும் சரி, அந்த தொடக்க கால மக்கள் ஆண்டவரை, வானக தந்தையை இயேசுவை அவர்கள் சார்ந்திருந்தார்கள். தங்களுடைய கடினமான வாழ்க்கை சூழலுக்கு மத்தியிலும் சிதறடிக்கப்பட்டு கிடக்கிற சூழலிலும் அவர்கள் இயேசுவை வெளிப்படுத்தினார்கள், பகிர்ந்தார்கள், ஜெபித்தார்கள், உணவுண்டார்கள், இருப்பவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொண்டாரே, அதை கண்டவர்கள் இந்த புதிய நெறியை சார்ந்தவர்களுக்கு பெயரிட்டார்கள், இதோ இவன் கிறிஸ்து, இவள் கிறிஸ்து, கிறிஸ்து இவனாய் கிறிஸ்து இவளாய் வாழ்கிறார் என சொல்லி தொடக்க கால மக்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுதான் கிறிஸ்தவன் என்கின்ற பெயர். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தைகளின் மீது ஏகப்பட்ட முத்திரைகளை நாம் குத்துகிறோம். பிறந்ததிலிருந்து சாகிற வரைக்கும் அந்த முத்திரைகளை உடைக்கவே முடியாமல் ஒவ்வொரு குழந்தையும் கடினப்பட்டு இறப்பதை பார்க்கிறோம். பிறந்த உடனே ஆணா பெண்ணா, இந்த ஊரா அந்த ஊரா, இந்த மதமா அந்த மதமா, இந்த மொழியா அந்த மொழியா, இந்த இனமா அந்த இனமா, இந்த நாடா அந்த நாடா, இந்த கூட்டமா அந்த கூட்டமானு சொல்லி பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையின் மீதும் நாம் ஒரு முத்திரையை குத்துகிறோம். படித்து வளர்ந்து கடினப்பட்டு அந்த முத்திரையை உடைப்பது என்பது இன்னைக்கு எல்லாத்துக்கும் சாதாரணமான காரியம் கிடையாது. சமீபத்தில் ஒரு காணொளியை பார்க்கிறேன், அங்கே வந்துட்டு ரொம்ப அழகாக ஒருத்தர் பதிவிடுகிறார். நமக்கெல்லாம் மிக பரிச்சயமான ஒரு ஊடகவியல் நண்பர் தான். அவர் உண்மையை எடுத்து சொல்லுகிறார், எப்படி ஒரு குறிப்பிட்ட மதத்திலே பாகுபாடுகள் இருக்கிறதுன சொல்லி. அப்போ ஒரு பெரியவர் தன்னை உயர்ந்தவராக சமூகத்திலே சொல்லிக் கொள்கிற ஒரு கூட்டத்தை சார்ந்த சொல்றாரு, அவரிடத்தில் பணி செய்கிறவருடைய மகன் வந்து வேலை கேட்கிறான், ஐயா எனக்கு வேலை போட்டு கொடுங்க. அந்த பையனுக்கு அவங்க அப்பா சிபாரிசு, என் பையன் படித்து முடிச்சிட்டான், என் பையனுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி. அப்போ இந்த தன்னை உயர்த்தி கொள்கிற அந்த ஒரு மனிதன் சொல்கிறான், ஏன் நீ மற்ற வேலையெல்லாம் செய்கிற, நம்முடைய மதத்திலே பிறக்கிற ஒவ்வொருவனுக்கும் மிகப்பெரிய பாக்கியம் இருக்கிறது, ஏன் ஒவ்வொருவனும் தொழிலோடு பிறக்கிறான், உன் தந்தை என்ன தொழில் செய்கிறாரோ அதை நீ செய்ய வேண்டும், உனக்கான தொழில் அதை என சொல்லி அவன் கஷ்டப்பட்டு விழித்திருந்து உழைத்து வறுமையை ஒதுக்கி வச்சு படிச்சுட்டு அத்தனை மார்க் வாங்கிட்டு வந்து நின்னாலும் கூட சமூகம் பிறப்பின் வழியாக அவன் மீது குத்திய முத்திரையை விட்டு அவன் உடை திறந்து விட்டு செல்ல முடியாதபடி இன்று எத்தனையோ பிள்ளைகள் நம்முடைய ஊர்களில் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. எத்தனையோ குடும்பங்கள் அந்த முத்திரையை தங்கள் உழைப்பால் தங்களுடைய மாண்பினால் கட்டி எழுப்ப முயன்றும் சமூக கட்டமைப்பு அவர்கள் மேல் சுமைகளை சுமத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் தொடக்கத்தில் ஏதோ தலையில் தண்ணியை ஊற்றி நான் தந்தை மகன் தூயாவின் பேர உன்னை கழுவுறேன்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாமே ஒரு சடங்கு மாதிரி அருள்சாதனத்தை கொடுத்து திருமுழுக்க கொடுத்து கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்லலை. தங்களுடைய வாழ்க்கையினால் தங்கள் வார்த்தையினால் முன்மாதிரியான செயல்பாடுகளால் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் எதை இயேசுவிடத்தில் கண்டார்களோ, எதை இயேசுவின் வழியாய் கேட்டார்களோ, எதை இயேசுவின் வழியாக உணர்ந்து கொண்டார்களோ அதை அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். ஆகவேதான் அந்த மனிதன் செத்து போகவில்லை, இதோ கிறிஸ்து இவனாய் கிறிஸ்து இவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சொல்லி நம்முடைய தலைவராம் கிறிஸ்துவின் பெயரே நம்முடைய புதிய நெறியினுடைய பெயராய் மாறிப்போனது. அவர்கள் கண்ணீர் செந்நீர் சிந்தி வாங்கி கொடுத்த பெயர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்த்து யாராவது நம்மளை கிறிஸ்து இவன் கிறிஸ்து இவன் சொல்ல முடியுதா? சில நாட்களுக்கு முன்னால் ஒரு அலைபேசியினுடைய பங்கிலிருந்து வருகிறது. ஒரு சகோதரி பேசுகிறார், நான் என் உடன் பிறந்தவனை அதிகமாக நம்பினேன், அவனை நம்பி அவனுக்கு அதிகமான உரிமைகளை சலுகைகளை கொடுத்தேன், என்னையும் என் தந்தையையும் அவன் ஏமாற்றி விட்டான், எங்களை கண்டுகொள்வதற்கு ஆள் இல்லை. யார்? திருமுழுக்கு பெற்ற ஒரு கிறிஸ்தவன். அவரை பார்த்து கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்ல முடியுமா? ஒரு வயதான ஒரு முதியவர் ஏகப்பட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கிறார், ஒரு பேரன்ற ஒரு உரிமையில் பகிர்ந்து கொள்கிறார், யாரோ ஒருத்தவங்க என்கிட்ட பூ கொடுத்தாங்கன்னு சொல்லி பயணித்து கொண்டிருந்த தேரிலே கையை வச்சு பூ எடுத்து கொடுக்க போன என் கரத்தை தட்டி விட்டாங்க, பூ நாங்கள் தான் எடுத்து கொடுப்போம், நீங்கள் எடுத்து கொடுக்க கூடாது. ரெண்டு பேருமே கிறிஸ்தவங்க தான், இதில் யார் கிறிஸ்தவன் யார் கிறிஸ்தவன் இல்லை, வெறும் சடங்கின் வழியாக கிறிஸ்தவத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இவங்களை மட்டும் மேற்கோள் காட்டிட்டு இன்னைக்கு கிறிஸ்துவா யாரும் வாழலை, ஆகவே யாருக்கும் கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவன் சொல்லுடைய தகுதிகள் சொல்லி முடிச்சுக்க விரும்பலை. பெரும்பான்மை நேரங்களில் இந்த கடையில் பார்ப்போம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு துணிக்கு மேலே ஒவ்வொரு பொருளுக்கு மேலே ஒரு டேக் மாட்டியிருப்பாங்க, அந்த பொருளுக்கு என்ன விலை அவ்வளவுதான். இன்னைக்கு இங்கே இருக்கிற ஒரு பொருளுக்கு 100 ரூபான்னு டேக் மாட்டுறோம், நாளைக்கே டேக் 1000 ரூபான்னு மாற்றினாலும் அதை நம்பி வாங்கக்கூடிய கூட்டம் இருக்குது. நல்லா இருக்க சட்டைக்கு நல்லா இருக்க பேண்ட்டுக்கு 500 ரூபா, கிழிஞ்சு போன சட்டை பேண்ட்டுக்கு 1000 ரூபா போட்ட வாங்குற நவீன காலம் தான் அந்த காலம். ஆகவே ஒரு பொருளுக்கு மேல் என்ன பரிசு பொருள் இருக்கிறதோ அதை எப்படியே வாங்கக்கூடிய கூட்டம். இன்றைக்கி கிறிஸ்தவன் அப்படி தான் மாறி இருக்கிறான். நான் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறேன், என் பிள்ளைகளுக்கு அருள்சாதனத்தை கொடுக்குறேன், அப்பப்போ நான் போய்ட்டு கோயிலை மெழுதிரி ஏற்றி வச்சுட்டு வரேன், ஜெவமாலை சொல்கிறேன், கிறிஸ்மஸ் வரப்போ ஈஸ்டர் வரப்பெல்லாம் தவறாமல் புது ட்ரெஸ் வாங்கி போட்டு கோயிலுக்கு போயிடுறேன், நான் கிறிஸ்தவன். இல்லை இல்லை, இவர்களெல்லாம் கிறிஸ்தவர்கள் கிடையாது. சடங்கின் வழியாக அவர்கள் தங்கள் மேல் ஏதோ ஒரு எப்படி அந்த டேக் மாதிரி கிறிஸ்தவன் மாட்டி வச்சிருக்க, இதன்களை பார்க்கிற மக்கள் கிறிஸ்தவனை என்பதை விட அவள் வாழ்க்கையை பார்க்கிறாங்க. தன் அக்காவை தன் தகப்பனை வீதியில் நிப்பாட்டிட்டு கஷ்டப்படுத்துறவனை பார்த்து கிறிஸ்தவன் சொல்ல முடியுமா? ஒரு அம்மா வேதனையோடு பகிர்ந்து கொள்கிறாங்க, ஃபாரினுக்கு என் பையனை அமுச்சு வச்சேன் ஃபாதர், அவன் அங்கே போயிட்டு நல்ல வசதியாக இருக்க, எனக்கு அவன் அங்கேருந்து காசு அனுப்ப மாட்டான். கேட்டால் அவன் சொல்கிறான், உழைக்கிறது நான், உனக்கு ஏன் காசு அனுப்பணும், நியாயமான பேச்சு தான், உழைப்பது அந்த மகன் தான், ஏன் தாய்க்கும் தகப்பனுக்கும் காசு அனுப்பணும்னு கேட்குறான். கேட்கறதுக்கு கேள்வி நியாயமாக இருக்கும். அந்த தாய் சொல்கிறாங்க, உழைப்பவன் அவன் என்றாலும் அவனை உருவாக்கியவள் நான் தானே, என் கருவில் மட்டும் உருவாக்கவில்லை, அவன் பிறந்ததிலிருந்து விமானத்தில் ஏறி அவன் போகிற வரைக்கும் ஒவ்வொன்றிலும் அவனை உருவாக்கி அனுப்பியது நானும் என் கணவனுடைய வியர்வையும் தானே. அந்த மகனை பார்த்துருக்க அந்த ஊர் சொல்லுமா, அவன் நல்ல கிறிஸ்தவன்னு சொல்லி தாயும் தகப்புனு நீ கண்ணீரில் வேதனையில் கஷ்டப்படுறப்ப காலைல வயலுக்கு போயிட்டு வெயிலில் கஷ்டப்பட்டு வீதிக்கு வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் பழைய சொத்து தின்று கஷ்டப்படுறாங்களே, அந்த வெளிநாட்டில் இருக்க மகனை பார்த்து ஊர் சொல்லுமா இவன் ஒரு கிறிஸ்தவன்னு சொல்லி? சொல்லவே சொல்லாது, சொல்லவே சொல்லாது. இப்படிப்பட்ட உதாரணங்களாக நாம் இருக்கிற பொழுது இன்றைக்கி சொல்கிறார் பார்த்தீங்களா, நச்சிதில் இயேசு, நீங்கள் என் கொட்டிலை சார்ந்தவர்களே கிடையாது. நான் நிறைய சொன்னேன், நிறைய செஞ்சேன், நீங்கள் புரிஞ்சுக்கல ஏன் தெரியுமா? ஏனெனில் நீங்கள் என்னை சார்ந்தவன் இல்லை. இயேசு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். ஒரு இடத்துல சொல்லுவார், இந்த கொட்டிலை சாராத வேறு ஆடுகளும் இருக்குது, நான் அவற்றையும் ஒன்று சேர்க்க வேணும்னு சொன்ன அதே இயேசு நீ சொல்கிறாப்புல, நான் நிறைய சொன்னேன் உங்களுக்கு, நிறைய செய்து காண்பித்தேன், நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை, என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் சொன்னால், யூ டோன்ட் பிலாங் டு மீ, நீங்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. நான் சொன்ன சில உதாரணங்கள் எல்லாம் ஊருக்கு முன்னாடி கிறிஸ்தவங்க தான், ஆனால் உள்ள தளவில் உண்மை அளவில் அவர்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது. சமீபத்தில் கடந்த வாரம் ஒரு விழா, என்னுடைய மணப்பாறை பங்கு சமூகத்தில், அந்த இடத்துல ஒரு சகோதரி அவங்க அம்மாவை பார்த்து அம்மா அப்பன்னு கூப்பிட்றாங்க. உடனே கேட்குறாங்க, இந்த பொண்ணு அவங்கள அம்மான்னு கூப்பிடுச்சு கேட்டிங்களா? நான் அவங்க பெற்றவங்களை அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க, இல்லை இல்லை அவங்களுக்கு இன்னும் திருமணமே ஆகலை அப்படின்னாங்க. திருமணமே ஆகலை அம்மான்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த பிள்ளை அவங்களுடைய தங்கச்சி பொண்ணு. இந்த பிள்ளை சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுதே அவங்களுடைய தாய் இறந்து போயிட்டாங்க. இந்த குடும்பத்தை, தன் தங்கையினுடைய குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நல்ல ஒரு அரசாங்க பதவியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண்மணி திருமணம் செய்து கொள்ளாமல் தன் உடன் பிறந்த சகோதரி பிள்ளைகளை இன்றளவும் வளர்த்து கரை சேர்த்திருக்கிறாரே, அவங்கள பார்க்குறப்ப ஊர் சொல்லும், இதோ கிறிஸ்தவள். தன்னை கரைத்து கொண்டு தன் உடன் பிறந்து இறந்து போனாலே அந்த சகோதரின் பிள்ளைகளுக்காய் இவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், இவள் கிறிஸ்தவள். ஊர் சொல்லும், யாரும் சொல்ல வேண்டாம் அவங்கள்ட்ட போயிட்டு இவங்கெல்லாம் கிறிஸ்தவன் கிறிஸ்தவ, யாருமே சொல்ல வேண்டாம். அவளை பார்க்கிற பொழுதே மதிப்பு ஏறும். அப்படி ஒரு அண்ணன் வந்து நிற்கிறாரு, தம்பி இது மாதிரி வந்துட்டு எங்கள் வீட்டில் விசேஷம் வந்துருங்க, நான் ரொம்ப விளையாட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் மாட்டேன், இல்லை இல்லைப்பா எனக்கெல்லாம் கல்யாணம் இல்லைப்பா அப்படின்றாரு. ஏன்னா என் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? இல்லை இல்லை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. என்னென்ன இப்படி சொல்கிறீங்க, வயசாகிட்டு போய் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க, நாளைக்கு உங்களை பார்த்துக்க ஆள் வேண்டியில்லை. இல்லை இல்லைப்பா, நாளைக்கு என்னை பார்த்துக்கிறதுக்கு யாரோ ஒருத்தங்க தேவைன்னு சொல்கிறேன். நாளைக்கு அப்புடின்னா 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு அப்புறம், ஒருவேளை 20 ஆண்டுகள் நான் இருக்கலாம் இல்லாமல் போகலாம், இல்லாத ஒரு எதிர்காலத்திற்காய் நான் இன்றைக்கி என்னை கரைத்துக்கொள்வதை விட இன்றைக்கி என் தாய் தகப்பனை பார்த்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அப்பா படுத்த படுக்கையாயிட்டார், அம்மாவுக்கு முடியலை. என்னோடு வருகிறவள் என்னை போல் என் தாய் தகப்பனை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அந்த வாழ்க்கை சொர்க்கம், இந்த வீட்டில் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். ஒருவேளை அவள் புரிந்து கொள்ளவில்லை என்ன சொன்னால் என்ன பண்ணுறது? கட்டிட்டு வந்த பாவத்துக்கு கண்ணீர் சிந்த வைக்க முடியாது, பெற்றவங்களையும் விட முடியாது. ஆகவே நாளைக்கு வரப்போகிறவங்க எப்படி இருப்பாங்களோன்னு நினச்சி 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 வருத்தப்பட்டு ஒருவேளை நல்லா இல்லாட்டி என் தாய் தகப்பனை கஷ்டப்படுத்துறதுக்கு பதிலாக நான் இருக்கிற வரை, குறைந்தபட்சம் என் தாய் தகப்பன் இருக்கிற வரை அவர்களுக்காய் நான் வாழ ஆசைப்படுகிறேன்னு சொல்லி அவர் வாழ்ந்தார் பார்த்தீங்களா. அவரை காண்கிற சமூகம் சொல்லும், இவன் உண்மையில் கிறிஸ்தவன். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து ஒரு தராசில் வச்சு போட்டு பார்த்தோன்னு சொன்னால் எத்தனை முறை நம்முடைய சொல்லால் செயலால் வாழ்க்கையால் நம்மளை பார்க்குற ஊர் சனம்லாம் நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், அவன் கிறிஸ்தவன், அவள் கிறிஸ்தவன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறோம், எண்ணி பார்ப்போம். ஒருவேளை அப்படி நம்மளை பார்த்து சொன்னாங்கன்னு சொன்னால் நாம் இயேசுவின் மந்தையை சார்ந்தவர்கள். நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கணும் இயேசு சொன்னார் பார்த்தீங்களா, அது மாதிரி நாமும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறோம். நம்மை பார்த்து ஒருவேளை இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவலான்னு சொன்னாங்கன்னு சொன்னோம்னா அதை விட அதிகமான வழியை கொடுக்கிற ஆணி காயங்கள் இயேசுவுக்கு வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்காகத்தானே எல்லாவற்றையும் செய்து நான் அழைக்கிறேன். இப்படி என் பெயரால் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டும், என் பெயரால் அருட்சாதனைகள்லாம் அனுபவித்து கொண்டும், என் பெயரால் ஆலயத்தில் கூடி வந்து எவ்வளவு இறை வார்த்தைகளை மறையுறைகளை கேட்டு தியானித்து இவ்வளவு செய்தும் உங்களை காண்கிற பொழுது உங்களில் நான் வெளிப்படவில்லை என சொன்னால், உங்களில் ஒரு போலித்தனம் இருக்கிறது என சொன்னால், அந்த போலித்தனமான வாழ்க்கையை விட ஒரு ஆணி இயேசுவுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஆக அன்பிற்குரியவர்களே, இயேசுவை சூழ்ந்து வந்து கேட்ட கூட்டம் மாதிரி நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள், நீ தான் வர இருக்கிறவரான்னு நம்ம கேட்க முடியாது. எப்படி அந்தியோக்கு நகரிலே அவன் கிறிஸ்தவன் பேர் பெற்றானோ இன்னைக்கு நாமும் கிறிஸ்துவன் கிறிஸ்தவன் பெயர் எடுக்க முடியும். அதற்கு தேவையான எல்லாவற்றையுமே இயேசு தன்னுடைய பணி வாழ்க்கையிலும் தான் தேர்ந்தெடுத்த திருத்துதர்கள் சீடர்கள் புனிதர்கள் வழியாக நமக்கு செஞ்சு கொடுத்துட்டார், செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதை நாம் உள்வாங்கி உணர்ந்து வாழ்ந்தாலே போதும், நாம் எங்கு இருக்கிறோமோ அங்கு நம்மால் எளிதாய் கிறிஸ்துவை பிரசன்னப்படுத்த முடியும். வர 15ஆம் தேதி தேவசகாயம் அவர்களை புனிதராக உயர்த்த இருக்கிறார்களே. சமீபத்தில் கடவுள் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சமகால உதாரணம். எப்படி கடவுளுக்காய் மனிதன் பிரமாணிக்கமாய் இன்னைக்கு உலகமே சொல்லப்போது, இதோ அவனில் கிறிஸ்து வெளிப்படுகிறார். சமகாலத்தில் என்றைக்கோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கள படித்து மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்முடைய ஊரை சார்ந்தவங்க, நம்முடைய மாநிலத்தை சார்ந்தவங்க இங்கிருந்தும் கடவுள் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், உயர்த்திருக்கிறாருன்னு சொன்னால் நம்மையும் அழைக்க முடியும். அவர் ஒரு குருவோ துறவியோ கிடையாது, ஒரு சாதாரண மனிதன். நம்மையும் கடவுள் அழைக்க காத்திருக்கிறார். அவர் கற்றுக் கொடுத்ததை, அவரில் நாம் கற்றுக்கொண்டதை வாழ்ந்து காட்டுகிற பொழுது, எப்பொழுது நம்மில் கிறிஸ்து வெளிப்படுத்துகிறோமோ அப்பொழுதே நம்மால் கிறிஸ்து மாட்சிப்படுத்தப்படுவார். எப்பொழுது நாம் கிறிஸ்துவை மாட்சிப்படுத்துகிறோமோ உரிய காலத்தில் அவர் நம்மை தூக்கி உயர்த்துவார். ஆகவே நான் உண்மையில் கிறிஸ்தவனாய் வாழ்கிறேனா என்பதை எண்ணி பார்த்து அதற்கு ஏற்ற வகையில் வாழ்க்கையை அமைத்து கொள்ள இத்திருப்பலி நமக்கு வரங்களை வழங்கட்டும். ஆமேன்.
உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன், என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன், என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே, கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன், என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன்.
கிறிஸ்துவில் அன்புறவுகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் வல்ல நம் வானகத் தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பழி ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாகும் எங்களை இன்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆமே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோ.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலைவாழ்வில் நுழைகின்றன. விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஈனனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுகின்றன. அவர்களின் குரலோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் கடவுளை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது.
துயவ 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 வான்படைகளின் கடவுளாம் பாண்டவ, விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா.